Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் அருள் எழிலன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டில் இடம்பெற்ற ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம் என்பது உலக அளவில் பேசப்பட்ட ஒன்றாக மாறியிருந்தது. இந்த போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக நாங்கள் அறிகிறோம். முதலில் ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி, குறிப்பாக யார் இதை தொடங்கினார்கள் என்று சொல்ல முடியுமா?
அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் இதோட ஒத்தை கோரிக்கை. அந்த ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய தடை தொடர்பா வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிர்ச்சி. ஜல்லிக்கட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் விளையாடப்படுதா அப்படின்னா இல்ல, அது ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள்ல தான் விளையாடுறாங்க. மதுரை, சிவகங்கை, நத்தம் இந்த மாதிரி இடத்துல. அப்புறம் இந்த கொங்கு மண்டலம் பகுதிகளில் வந்து ரேக்லா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாடுகளை பயிற்சி கொடுத்து வேகமாக ஓட்டிட்டு போவாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் சேவல் சண்டை இருக்கு. இது மாதிரி வெவ்வேறு போட்டிகள், விளையாட்டுகள் இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களில் இருக்கு. ஆனால் இந்த இந்தியாவில் எழுந்து வரக்கூடிய ஒரு ஒற்றை பிற மாநில மக்களுடைய சின்ன அடையாளங்களை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சியா அந்த காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் வந்து வழக்கமாக வன விலங்குகளை தான் இதில் சேர்ப்பாங்க. மான், சிங்கம், புலி, கரடி, குரங்கு இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோழி, வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி, வீட்டில் வளர்க்குற நாய், இது எல்லாத்தையும் அதில், பூனை, இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து வச்சாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். முதல்ல அப்படி சேர்த்தது மிக மிக ரொம்ப தப்பான ஒரு வேலை. இந்த அதிருப்தி வந்து அந்த மாவட்ட மக்கள்கிட்ட இருந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள், ஜல்லிக்கட்டு பேரவையினர், அந்த குழுவினர் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அது வெளியே தெரியல. முதல் முதலா இந்த ஆண்டுதான் பொங்கலை ஒட்டி அந்த போராட்டம் மெரினா பீச்சில் வந்து முதல் நாள் ஒரு 10,000 தொடங்கி ஒரு 50,000 பேர் வரையில் ஒரு சில மணி நேரங்கள் மெரினா பீச்சில் கூடி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்படிதான் அது துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 8ஆம் தேதி ஒரு 17 மாணவர்கள், 17 பேர், 18 பேர், அவங்க எந்த அமைப்பை சார்ந்தவங்களும் கிடையாது, உணர்வெழுச்சியில் வந்து மெரினா பீச்சில் அந்த உழைப்பாளர் சிலைக்கு முன்னால நினைக்கிறேன், அதுக்கு முன்னால ஒரு சின்ன அளவில் ஒரு கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்திருந்தாங்க. அதுதான் அந்த போராட்டத்தோட துவக்கம். அவங்க எந்த அமைப்பை சார்ந்தவங்களும் கிடையாது. உண்மையிலே அந்த மாணவர்களுக்கு எந்த அமைப்பு பின்னணியும் கிடையவும் கிடையாது. மிக மிக சாதாரணமான கல்லூரி மாணவர்கள். அவங்க ஒரு உணர்வெழுச்சியின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து அந்த போராட்டத்தை அதில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இதுதான் அதோட துவக்கம். அவங்களோட கோரிக்கை வந்து ஜல்லிக்கட்டை நடத்து அப்படிங்கிறது மட்டும்தான்.
ஆனால் காவிரி விவகாரம், முல்லை பெரியாறு விவகாரம், ஈழப் பிரச்சினை, ஹிந்தி திணிப்பு பிரச்சினை மற்றும் விவசாயிகள் தற்கொலை செய்கின்ற விவகாரம் என இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்ற போது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மட்டும் இவ்வளவு பெரிய பூதாகரமாக உருவெடுத்ததற்கு என்ன காரணம்?
அதாவது 8ஆம் தேதி அந்த போராட்டம் வந்து துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் வந்து போலீஸ் தாக்குதல்கள், அலங்காநல்லூர்ல அவங்க நடந்துகிட்ட விதம், இதெல்லாம் உணர்வெழுச்சியை கிளப்ப அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தியை வந்து உருவாக்கிச்சு. ஒண்ணு, இன்னொன்னு, இந்த மெரினாவில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தோட கோரிக்கை வந்து ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் கூட அதனால் மட்டுமே அந்த மக்கள் திரண்டு வந்தார்கள் என்று ஒரு ஜேர்னலிஸ்டிக் வியூலையும் ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற பார்வையிலேயோ அப்படி ஒரே அளவுகோல்ல பார்க்க முடியாது. மக்களுக்கு அரசியல் மன அழுத்தம் உள்ளது இங்கு. அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 1,000 ரூபாய் எடுக்க முடியாம இவங்க ஏடிஎம்மா அலைஞ்சவங்க தங்களோட பாக்கெட்ல இருந்து எல்லா பணத்தையும் இழந்து விட்டு ஒரு பணம் எடுக்க முடியாம வங்கியில போக முடியாம திரிஞ்சாங்க. வர்தா புயல்ல மிக கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு 10 பைசா கூட இந்த நிமிஷம் வரைக்கும் இழப்பீடு கிடையாது. ஒரு ஆண்டுக்கு முன்னால கண் தெரியாதவங்க சென்னைய வந்து மறிச்சாங்க. ஒட்டுமொத்த சென்னையும் ஸ்தம்பிச்சு போச்சு. திடீர்னு கண் தெரியாதவங்க வந்து காலையில எல்லாரும் பீக் கவர்ல ஆபீஸ் போயிட்டு இருக்க நேரத்துல வந்து ரோட்டை மறிச்சு சென்னையே ஸ்தம்பிச்சு போச்சு. அதுக்கு காரணம் என்ன? அவங்க மனு கொடுத்தாங்க, சாத்வீகமா போராடினாங்க, அதிகாரிகளை போய் சந்திச்சு எங்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை வழங்குங்கன்னு கேட்டாங்க. இவங்க கண்டுக்கல, அவங்கள உதாசீனப்படுத்தினாங்க, அலைய விட்டாங்க. அவங்க பொது சமூகத்தை தொந்தரவு செய்வதன் மூலமாக, பொது சமூகத்தின் இயல்பு வாழ்க்கையை முடக்குவதன் மூலமாக தங்களுடைய கோரிக்கைகள் கவனிக்கப்படும் அவங்க நம்பினாங்க. அதனால ரோட்டை வந்து மறிச்சு அவங்க போராடினாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, போராடினவங்கள, கண்ணு தெரியாதவங்கள, அவங்கள வேன் வேனா ஏத்திட்டு போய் கோவளம் தாண்டி, கோவளம்ங்கிறது சென்னையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு, அந்த ஊர்ல போய் நடு ராத்திரி 2 மணிக்கு ஒரு சுடுகாட்டுல இறக்கி விட்டுட்டு வந்தாங்க. இல்ல எந்த அரசாவது செய்யுமா? இது ஒரு அதிருப்தியாக மக்கள் மத்தியில வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கியபடி இருக்கு. பல்வேறு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியல் ரீதியாக மன அழுத்தத்தில் உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு கோரிக்கை ஒரு வடிகாலாக அமைந்தது. இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன்.
சரி, ஒரு வாரத்துக்கு மேலாக இடம்பெற்ற ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம் வன்முறையுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது இல்லையா? குறிப்பாக இந்த போராட்டம் திசை திருப்பப்பட்டு விட்டது என்பதான கருத்துக்களும் நிலவுகின்றன. அமைதியான முறையில் மிகவும் நேர்த்தியாக இடம்பெற்ற ஒரு போராட்டம் இப்படி வன்முறையுடன் முடிவுக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
என்ன நடந்தது? போராட்டம் வந்து 8ஆம் தேதி தொடங்கியது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு நபர்கள், இதை ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு, நான் ஒன் சைடா பேசிடக்கூடாது. என்னன்னா, நான் என்னோட முகநூல்ல நான் ஒரு கருத்து எழுத முடியாது. என்னோட கருத்து ஒரு ஊடகத்துல பேசும்போது அப்படி பேச முடியாது. அதுல நான் அது பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அதுக்கு அதுல வெவ்வேறு நபர்கள் வந்து விடுவதால் அப்படி பேச முடியாது. இதுல வந்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க. இந்த போராட்டத்துல வந்து வெவ்வேறு நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு நடிகர் லாரன்ஸ், இன்னொன்னு அந்த ஹிப்காப் ஆதி, இன்னொன்னு வந்து இந்த மாடுகளை வைத்து ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு ஒரு மாட்டு சந்தையை கூட அவர் நடத்துகிறார் என்று சொல்கிறார்கள். அந்த நாட்டு மாடுகளை வைத்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் அவர். இயற்கையை நேசிக்கக்கூடியவர், இயற்கை ஆர்வலர் என்று சொல்கிறார்கள். சேனாதிபதி என்பவர் அவர். இவர்கள் அனைவரும் தான் அந்த போராட்டத்தை வந்து நடத்தினது. முதல்ல இந்த போராட்டத்துல எந்த இயக்கங்களோ எந்த அமைப்புகளோ எதுவுமே கிடையாது. இந்த போராட்டம் வந்து பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்தது. அது எப்படி என்றால், இந்த போராட்டத்துக்கு ஊடகங்களின் ஆதரவு இருந்தது. இதை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஊடகங்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஊடகங்களுடைய ஆதரவை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வந்து முன்னரங்கிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. அப்படி வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஊடகங்களோட ஆதரவு வந்து கிடைச்சதுனால இதுக்கு ஒரு பெரிய கவனிப்பும் ஒரு பெரிய இதுவும் கிடைச்சது. பொதுமக்கள் வந்து மிக அதிக அளவுல திரண்டாங்க. அது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் திரள்ற அளவுக்கு அந்த கூட்டங்கள் வந்து இருந்தது. இது இந்த கூட்டம் கூட கூட அந்த மேடையில் இருந்த லாரன்ஸ், ஆதி, இன்னும் இருக்கக்கூடிய இந்த சேனாதிபதி, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒண்ணு, நம்ம தொடங்கின போராட்டம் அப்படிங்கிற பெருமிதம் அவங்களுக்கு இருக்கு. போராட்டத்தை அவங்க தொடங்கல, மாணவர்கள் தொடங்கினாங்க. மாணவர்கள் தொடங்கின போராட்டத்துக்கு ஊடக ஆதரவு கிடைச்சது. ஊடக ஆதரவு கிடைத்த போராட்டத்தை இவங்க வந்து மேடையில வந்து உட்கார்ந்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க. 500,000 மக்கள் கூடின உடனே வெவ்வேறு அமைப்புகள் மெரினா பீச்சுக்கு போய் அங்க மேடைகளை அமைத்தார்கள். இதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே வெவ்வேறு மேடைகளை அமைத்து அவரவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இதுதான் வந்து நடந்தது. ஆனால் இந்த போராட்டம் நடத்திய மாணவர்கள் அங்க இருந்த பிற அமைப்புகளையோ பிற இயக்கங்களையோ தங்கள் மேடையில சேர்த்துக்கவும் இல்லை, நெருங்க கூட விடல. இவங்களும் போகல, போனாங்க, அவங்க விடல. அப்படின்னோன்னு அவங்க தனித்தனியா போயிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த மேடையில முழு உரிமையோடு இருந்தது லாரன்ஸ், ஆதி, சேனாதிபதி அந்த இவங்க தான். இந்த லாரன்ஸ், ஆதி இந்த குரூப் தான் கடைசி வரைக்கும் அந்த மேடையில வந்து இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல அரசாங்கம் சொல்லி போராட்டத்தை முடித்து கொள்ளலாம் என்று லாரன்ஸ் சொல்லும் போது மாணவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. அப்போ அதிருப்தி அடைந்த ஆதி வெளியில் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறார். நான் அங்க வெவ்வேறு நபர்கள் இருக்காங்க, தனி தமிழ்நாடு கோஷம் போடுறாங்க, தனிநாடு வேணுங்கிறாங்க, அப்படி இப்படின்னு அவரு சொல்றாரு. அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்தது. அது விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து அந்த போராட்டம் வந்து மாணவர்கள் அடம்பிடிக்கிறார்கள், நிரந்தர சட்டம் வேண்டும் என்கிறார்கள். நிரந்தர சட்டம் வேண்டும் என்று அவர்கள் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுல முக்கியமான பேசப்பட வேண்டிய விஷயமே, அரசுக்கு இந்த போராட்டத்தை கையாள தெரியவில்லை. அதாவது ஒரு மாணவர்கள் இல்ல இயக்கங்கள் லட்சக்கணக்கான பேர் திரண்டு இல்ல ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு போராடும் போது அது ஒரு பண்பாட்டு கோரிக்கை. ஜல்லிக்கட்டை நிறுத்த வேண்டும் என்பது ஒரு பண்பாட்டு கோரிக்கை. அந்த கோரிக்கை தொடர்பா மாணவர்கள் போராடக்கூடியவங்களை போலீஸ வைத்து அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நினைப்பதே ஒரு தவறான முட்டாள்தனமான ஒரு பார்வை. சமூக நலத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து அந்த மாணவர்களை பேசி சமாதானப்படுத்தி இருந்தால் அந்த மாணவர்களை அவர்களுடைய கோரிக்கை, ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்து போலீஸை வச்சு அடிச்சு இவ்வளவு கலவரங்கள் நடந்த பிறகு நீதிபதி ஹரி பரந்தாமன கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போய் அந்த மாணவர்கள்ட்ட பேசி அவருதான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது, போலீஸ் கொண்டு வரல, ஹரி பரந்தாமன் அவர்கள் தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, வேற யாரும் கொண்டு வரல. இத முதல்ல செய்திருக்க வேண்டியதுதானே, ஏன் உங்களால இத யோசிக்க முடியல? நீங்க எப்படி ஒரு போராட்டத்தை வந்து போலீஸை வச்சு, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, இது ஒரு பண்பாட்டு பிரச்சனை, இது ஒரு சிவில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு வெவ்வேறு சக்திகள், அந்த மாணவர்கள் சொன்னா கேட்கக்கூடிய வெவ்வேறு சக்திகள் இங்க இருக்காங்க, அதை வச்சு ஏன் வந்து சமாளிக்கல? சோ அரசால் கையாள தெரியாமல் முட்டாள்தனமான அணுகுமுறையால் நடந்த விபரீதங்கள் தான் இது அத்தனையும். இதுதான் அந்த போராட்டத்தோட இது இவ்வளவு துயரமா முடிஞ்சதுக்கு காரணம் இதுதான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தின் மூத்த ஊடகவியலாளர் அருள் எழிலன் அவர்கள். அடுத்ததாக இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பில் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்ட திருத்தம் அது என்ன சொல்கின்றது?
ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சி கொண்டு வந்ததை போன்ற மத்திய அரசுடைய ஒரு சட்டத்தை மாநில அரசு தன் உரிமைகளை பயன்படுத்தி திருத்தி இருக்கிறது. இப்ப இவங்க ஒண்ணு கேக்குறாங்க இல்லையா, நிரந்தர சட்டம் வேணும், நிரந்தர சட்டம் வேணும்னு. சட்டத்தில் நிரந்தர சட்டம் தற்காலிக சட்டம் என்றொன்று இல்லை, சட்டம் ஒன்றுதான். என்னுடைய நான் வந்து சட்டம் படித்தவன் அல்ல, சட்ட விவகாரங்களும் எனக்கு தெரியாது. சட்டம் ஒன்றுதான், காலத்திற்கேற்ப அந்த சட்டம் வந்து மக்களுக்கு ஏற்றவாறு மக்களின் நலன்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். தவறான அரசுகள் இருந்தால் ஆளுங்கட்சி நலன்களுக்கு ஆளும் வர்க்கங்களின் சார்புகளுக்கு ஏற்ற அந்த சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்திய சட்டங்களை பொறுத்தவரையில் அது மக்கள் நலனுக்கு ஏற்றவாறு மாறுவதை விட ஆளுவோரின் நலன்களுக்காக மாறுவதுதான் அதிகமாக இருக்கிறது. அதனுடைய பின்விளைவுகள் தான் இது. மாட்டுக்கறியை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே, இதை நீங்கள் உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. இந்தியாவில் ஒரு 150 கோடி மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்றால் அத்தனை பேருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை முறை பேணப்பட வேண்டும், அவர்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைகள் பேணப்பட வேண்டும், அவர்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் பேணப்பட வேண்டும். இதை நமது அரசியல் சாசனம், எம்முடைய அரசியல் சாசனம், இந்திய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்துகிறது. இந்திய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விவகாரத்தை ஆட்சி செய்கிறவர்களுக்கு மாற்றும் உரிமையை யார் கொடுத்தது? காளைகள் வந்து வனவிலங்கா, அது வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கு. காட்டில் வாழக்கூடிய காளைகள் இருக்கலாம், அவைகளை யாரும் எடுத்துட்டு வந்து இங்க ஜல்லிக்கட்டுக்கு நடத்த போறது இல்லை. வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளை வச்சுதான் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. இப்படி ஒரு மக்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உணவு முறைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறுகள் தான் இது. கடந்த காலத்தில் திமுக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது போல இப்போதைய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக யாரும் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்பதை ஹரி பரந்தாமன் அவர்கள் சொல்கிறார். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்திற்கு எதிராக யாரும் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இதை முன்னரே செய்து அந்த மாணவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். இதுதான் என் கருத்து. நீங்க இதை செய்யாமல் அங்கே போலீஸை இறக்கி அந்த மாணவர்களை இழுத்து தள்ளி அடித்து துன்புறுத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி கலவரத்தை தூண்டியதற்கு முழு பொறுப்பும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும். இதுதான் என்னுடைய கருத்து.
இறுதியாக ஒரு கேள்வி, உங்களது பார்வையில் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது இது ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு போராட்டம் என்று சொல்வீர்களா? அத்துடன் இந்த போராட்டத்தின் பின்னரான பின் விளைவுகள் எப்படியாக அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லுங்கள்.
இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்து போராடினார்கள். அந்த அளவில் அது ஒரு சமமான வெற்றி, அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. மிகச்சிறப்பான வெற்றி. ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று யார் போராடினார்கள்? அலங்காநல்லூர் மக்கள் போராடினார்கள். இன்னும் ஜல்லிக்கட்டு எங்கெல்லாம் நடக்குமோ அந்த ஊர்களில் உள்ள மக்கள் போராடினார்கள். ஜல்லிக்கட்டு பேரவையினர் போராடினார்கள். அங்குள்ள சிறு சிறு குழுக்கள் போராடினார்கள். இவர்கள் போராடி வெற்றி பெற முடியாது. இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்காது. இவர்கள் வந்து எத்தனை ஆண்டு காலம் போராடினாலும் இவர்களின் போராட்டம் தோல்வியில் முடியும். ஆனால் எப்போது மாணவ சமூகம் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் கையில் எடுத்தார்களோ, கையில் எடுத்து போராடி ஒரு 8-10 நாட்களாக மெரினாவை மக்களை திரட்டி, இது நம்மளுடைய பண்பாடு, தமிழர்களோட பண்பாடு, ஜல்லிக்கட்டு மதுரையில நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள 7.5 கோடி பேருக்கும் தெரியவே தெரியாது. சென்னைக்காரனுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது. எனக்கு தெரியாது, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. ஜல்லிக்கட்டு என்பது 2-3 மாவட்டங்கள்ல மட்டும் நடக்கும். ஆனா அதை மொத்த தமிழ்நாட்டுக்கு காண்பித்தவர்கள் மாணவர்கள். காண்பித்ததோடு மட்டுமல்லாமல், எனக்கு இந்த கோரிக்கை வேண்டும் என்று அடுத்தவர்களை துன்புறுத்தாமல், தாங்கள் துன்பப்பட்டு, தாங்க சாப்பிடாம கிடந்து அவன் துன்பப்பட்டு இந்த கோரிக்கையை வந்து வெற்றி பெற வைத்தான். நான் இந்த போராட்டத்தோட வெற்றி, மிகப்பெரிய வெற்றி இல்லை, பிரம்மாண்டமான இந்திய சமூகங்களுக்கு ஒரு வகுப்பெடுத்திருக்கிறார்கள் தமிழக மாணவர்கள். ஒரு வகுப்பை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் ஒரு வகுப்பை நடத்தி இருக்கிறார்கள். இது இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பாடம், இந்திய மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த பாடம். இதை நான் சொல்லவில்லை, மார்க்கண்டேய கட்ஜு சொல்கிறார். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சி இதே கருத்தை சொல்லுகிறார். இதுதான் உண்மை. ஏனென்றால் வட இந்தியாவிலே குஜ்ஜார்கள் போராடினார்கள், குஜராத்திலே வந்து பட்டேல் சமூகத்தினர் போராடினார்கள். இன்னும் வெவ்வேறு போராட்டங்கள் நடந்தது. அத்தனை போராட்டங்களிலும் வன்முறை, அத்தனை போராட்டங்களிலும் பாலியல் வன்முறை நடந்தது, அத்தனை போராட்டங்களிலும் பெண்கள் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டார்கள், ரயில்கள் தாக்கப்பட்டது. ஒரு முறை நடந்ததா இந்த போராட்டத்துல? ஒரு சிறு கல்லை கூட கொண்டு யார் மேலும் பேசவில்லை. மிகச்சிறந்த போராட்டம். இந்த போராட்டத்தின் வெற்றியாக நான் கருதுவது, அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்ற கோரிக்கை வந்து அது இது பண்ணுச்சு, நான் இந்த போராட்டத்தோட வெற்றியாக கருதுவது, மக்கள், தமிழக மக்கள் ஜாதியால் பிளவுண்ட சமூகம், தமிழ் சமூகம். அது சென்னையா இருக்கலாம், மற்ற ஊர்களா இருக்கலாம். சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இங்க காஸ்ட் கிடையாது. ஆனா வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு குடியேறும் போது ஜாதியை கொண்டு வந்துடுவாங்க. அது இதை ஒரு கிராமமா மாத்திடுவாங்க, காஸ்ட் அளவுல அப்படி சேஞ்ச் பண்ற ஒரு டேட்டர் உண்டு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடையில நான் பார்த்த அளவுல வெவ்வேறு போராட்டங்கள்ல ஜாதியை பார்த்திருக்கேன். நான் ஜாதியை பார்க்காத ஒரே போராட்டம் இதுதான். ஜாதியத்தை, மதமத்தை, வேறுபாடுகளத்த ஒரு புதிய பண்பாட்டை இந்த போராட்டம் மக்களுக்கு பழக்கியது. இதுதான் வெற்றி, நான் பாக்குற வெற்றி. நான் கூட தப்பா நினைச்சேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். மிகச்சிறந்த போராட்டம் இது. ஒரு புதிய பண்பாட்டை வந்து இந்த போராட்டம் வந்து உருவாக்கி இருக்கிறது. இதைத்தான் நான் இந்த போராட்டத்தின் பிரம்மாண்டமான தமிழ் சமூகத்துக்கு இந்த மாணவர்கள் கொடுத்த ஒரு படிப்பினை ஆக கருதுவது இதுதான். ஆனால் இவர்கள் இப்படி ஒரு பண்பாட்டை, அதாவது ஜாதியும் மதமும் இருக்கிறவரை அது போலீஸுக்கும் அரசுக்கும் கொண்டாட்டம். அதாவது ஜாதியும் மதமும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனா ஜாதியாலையும் மதத்தாலையும் மக்கள் பிளவுபட்டு இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் கொண்டாட்டம். காரணம், மக்களை நினைத்த மாதிரி டீல் பண்ணலாம். ஆனா அதை கடந்து மக்கள் ஒன்றிணையும் போது இவர்களுக்கு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. லட்சக்கணக்கான பேர் திரண்டு நம்மளை மண்டியிட வைத்து விட்டார்களே, அலங்காநல்லூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த முடியவில்லையே, பாலமேட்டுக்குள் நுழைய முடியவில்லையே, இரண்டு தடவை கலெக்டர் பைக்ல போயும் கூட அந்த கிராம மக்கள் உள்ளே அனுமதிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, மெரினாவில போராடக்கூடிய எங்க மாணவர்கள் முடிச்சாதான் நாங்க முடிப்போம் போராட்டம், இல்லைன்னா முடியாதுன்றாங்க. இதுதாங்க மக்கள் பண்பாடு. இதை பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் தான் போலீஸை ஏவி இப்படியான ஒரு வன்முறை இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு சாட்சியமற்ற ஒரு படுகொலையை இலங்கையில் ஈழத்தில் தமிழ் மக்கள் மீது நடத்தியதுல ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஊடகங்களை வெளியேற்றிவிட்டு பல வன்முறைகளை காவல்துறையினர் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் பொதுமக்கள் தங்களுடைய மொபைல் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான் இன்னைக்கு போலீஸுக்கு எதிரான மிகச்சிறந்த ஆவணங்களாக வந்து உருவாகி இருக்கிறது. மற்றபடி இதை அரசாங்கம் கையாள தெரியாம ஒரு சமூக நலத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளை வச்சு, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு கையாண்டிருந்தா சமூக நீதி காவலர்கள் பரந்தாமன் சந்துரு போன்றவர்களை வைத்து முதல்லே பேசியிருந்தால் இந்த பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். அரசுடைய கையாளாகாத தனமும் அவங்களுக்கு கையாள தெரியாத ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறையும் தான் இந்த போராட்டம் இப்படி விபரீதமாக முடிந்ததற்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த போராட்டம் பிரம்மாண்டமான வெற்றி, ஒன்னு ஜல்லிக்கட்டுக்கு வெற்றி, இன்னொன்னு இது ஒரு பண்பாட்டுக்கு வந்து மக்களை வந்து பழக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். இதனுடைய பின்விளைவுகளைத்தான் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு விதமான பின்விளைவு. ஒண்ணு வந்து அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க போகிறது அடுத்த மாதம், வரக்கூடிய மாதம் 5ஆம் தேதி ஒரு இடத்திலும், இன்னும் சில தேதிகளில் வெவ்வேறு ஊர்களிலும் அலங்கா ஜல்லிக்கட்டு நடத்த இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக உணவு கொண்டு சென்று இந்த மாணவர்களை போலீசாரின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்த மீனவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய துயரத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த மீனவர்களுடைய மீன் சந்தைகள் காவல்துறையால் கொளுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டிருக்கிறது, கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட இளைஞர்களால் நடக்கவோ பேசவோ முடியாத அளவுக்கு தாக்குதலுக்குள்ளாகி அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இப்படி இந்த போராட்டத்துடைய பின்விளைவு என்பது இதுதான். அதாவது நீங்க இந்த ஜாதி மதம் கடந்து நீங்க ஒண்ணு சேருவீங்களா, இனிமேல் வருவீங்களா அப்படின்னு சொல்றதோட பதில் மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. மாணவர்களால் மிகப்பெரிய பாதிப்பை இந்த போராட்டம் வந்து உருவாக்கி இருக்கிறது. இதனுடைய பின்விளைவுகள் என்பது இதுதான். ஆனால் இப்போது இந்த அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக நடந்த போராட்டத்தில் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்ப மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த இரண்டு ஊர்களிலும் திட்டமிட்டபடி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என பலரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்களா? நடத்தக்கூடாது என்றால் நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு எங்களுக்காக அவர்கள் போராடி பல பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வும் உரிய முறையில் ஒரு இதுவும் ஒரு செட்டில்மெண்ட், ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள வரணும்ல, இதை நீடிச்சுட்டு இருக்க முடியாது இந்த வன்முறைகளை இதையும், அப்படி ஏதோ ஒரு கொண்டு வந்த பிறகு நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோம், அது வரைக்கும் நடத்த மாட்டோம்னு அந்த மக்கள் அறிவிக்கணும்னு வெவ்வேறு கோரிக்கைகளை எழுப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஆனா அதனுடைய பின்விளைவுங்கிறது ரொம்ப கசப்பாவும் ரொம்ப எல்லாரையுமே பாதிச்ச ஒரு விஷயமாவும் தான் இருக்கு. அது ஏத்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப துயரமாவும் இருக்கு. விஷயங்கள்ல சில வீடியோக்கள்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப பயங்கரமா இருக்கு, பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு.
மிக நன்றி அருள் எழிலனவர்களே, நீண்ட ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தீர்கள். உங்களது பதில்களுக்கும் உங்களது நேரத்துக்கும் மிக நன்றி. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.